பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் ஸ்ரீமதி ராமானுஜர் பகுதி 2. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஸ்ரீரங்கம் கோயிலில் பல நிர்வாக சீர்திருத்தங்களை செய்தார். வைகானச ஆகமத்திலிருந்து பஞ்சராத்திர ஆகமத்திற்கு வழிபாட்டு முறையை மாற்றி நெறிப்படுத்தினார். அனைத்து உற்சவங்களும் சிறப்பாக நடக்க ஏற்பாடு செய்தார். சீடர்களுக்கும் முக்கிய பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம், நிதி பராமரிப்பு என பல பொறுப்புகளை பகிர்ந்தளித்தார். அதே காலகட்டத்தில் பக்தி இயக்கத்திற்கும் சமயத்திற்கும் புத்துயிர் அளிக்கும் பணி ராமானுஜரை சேர்ந்ததாகியது. அதற்காக கடுமையாக உழைத்தார். அன்பு ஒன்றே அனைவரையும் அரவணைக்கக்கூடியது. ஆழ்வார்கள் ஆண்டவன் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியினால் மட்டுமே அவனை அடைந்தனர் என்பதை அனைவருக்கும் புரியும் வகையில் எடுத்துரைத்தார். சாதி வேற்றுமை பாராது தகுதியுடையோரை தமராக்கி பஞ்ச சமஸ்காரம் செய்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆக்கினார். வேடுவரான உறங்காவில்லியை உறங்காவில்லிதாசராக மாற்றினார். பெரிய நம்பியிடமிருந்து இரகசியத்ரயம் எனப்படும் திருமந்திரம், திவ்ய மந்திரம் மற்றும் சரம ஸ்லோகத்தை கற்க விரும்பினார். திருமந்திரத்தின் மிக விரிவான பொருளையும் சரம ஸ்லோகத்தின் இரகசிய விளக்கத்தை குரு ஆளுமந்தார் திருக்கோஷியூர் நம்பிக்கு நேரடியாக உபதேசம் செய்திருந்தார். அவரிடம் சென்று அதனை கற்று வருமாறு நம்பி ஸ்ரீ ராமானுஜரை பணித்தார். ராமானுஜரும் திருக்கோஷியூர் நம்பியின் இருப்பிடத்தை அடைந்தார். அவரை பணிந்து தனக்கு உபதேசிக்குமாறு வேண்டிக் கொண்டார். ஆனால் நம்பி அதற்கு செவி சாய்க்கவில்லை. மனம் கலங்கிய ஸ்ரீ ராமானுஜர் கண்ணீர் மல்க மீண்டும் பணிந்து வேண்டினார். பலமுறை வேண்டியும் பலன் இல்லாததால் குறையுடன் ஸ்ரீரங்கம் திரும்பினார். அவர் ஒரு வருட காலத்தில் 18 முறை திருக்கோஷியூர் சென்று வேண்டியும் நம்பி மனம் இறங்கவில்லை. பெரிய நம்பி ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திற்கு வந்திருந்த திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் அவரது செயலுக்கான காரணத்தை வினவினார். அதற்கு கோஷ்டியூர் நம்பி, ராமானுஜருக்கு உண்மையிலேயே கற்கும் விருப்பமிருந்தால் அவர் அன்ன ஆகாரமின்றி நீரும் மருந்தாது ஒரு மாதம் விரதம் இருந்து பின்னர் தனியாக என்னை காண வரட்டும் என்றார். அவ்வாறே விரதமிருந்து ராமானுஜர் நம்பியை காணச் சென்றார். உடன் முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் அழைத்துச் சென்றிருந்தார். அது கண்டு வெகுண்ட நம்பி, ஏன் இவர்களை உடனழைத்து வந்தாய்? நான் உன்னை தனியாக அல்லவா வர சொன்னேன் என்றார். இவர்கள் எனது தண்டமும் மோதிரமும் போன்றவர்கள் என்று பதில் சொன்னார் ராமானுஜர். திருக்கோஷியூர் நம்பி ராமானுஜரை தான் வசித்த இல்லத்தின் மேல் தளத்திற்கு அழைத்துச் சென்றார். திருமந்திர ரகசியத்தையும் பொருளையும் ராமானுஜருக்கு போதித்தார். பின் அவரிடம், இனி உம்மால் இந்த உலகம் உயர்ந்துவிடும் என்பதில் ஐயமில்லை, ஆனால் நீர் இந்த ரகசியங்களை எக்காரணமுமின்றி ஒருவருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்று உறுதி வாங்கி கொண்டார். மேலும் அவர், ஜாக்கிரதை, நான் சொன்னதற்கு மாறாக இதை யாருக்கேனும் கூறினால் ஆச்சாரியனுக்கு துரோகம் செய்தவராக கருதப்படுவேன், அந்த பாவத்திற்காக நரகமும் செல்ல வேண்டி வரும் என்று எச்சரித்தார். குருவை சேவித்து விடைபெற்றார் ஸ்ரீ ராமானுஜர். அவருக்கு இரவெல்லாம் உறக்கமே வரவில்லை. உலகம் உயிந்துவிடும் என்றாரே குருநாதர், ஆனால் நான் இந்த மந்திரத்தை சுயநலத்துடன் எனக்கென்று வைத்து கொண்டால் எப்படி உலகம் உய்யும்? இந்த மந்திரோபதேசத்தை மிகவும் பாடுபட்டு அடியேன் அடைந்தேன், ஆனால் சாதாரண மானுடர்களால் இவ்வளவு கஷ்டப்பட இயலுமா? யாருக்குமே இதை உபதேசிக்க கூடாது என்றும் குரு சொல்லிவிட்டாரே, பின் இதன் பயன்தான் என்ன? உண்மையில் பாகவத சேவைதானே பகவத் சேவை. அப்படி இருக்க நானொருவன் மட்டுமே இந்த மந்திரத்தினால் பலன் பெறுவது என்பது தகாத ஒன்றாயிற்றே என்று எண்ணினார். இறுதியில், நான் பெற்றிருக்கும் இந்த பேரின்ப ரகசியத்தை இவ்வுலக வாழ்க்கையில் உழன்று அல்லலரும் அனைத்து மக்களும் பெற வேண்டும், அதுவே சரியானதாக இருக்கும் என்று முடிவு செய்தார். பின் உறங்கச் சென்றார். மறுநாள் காலை கடன்களை முடித்து கொண்டவர் ஆங்காங்கிருந்த பக்தர்களை திருக்கோஷியூர் சுவாமி நாராயண பெருமாள் ஆலய கோபுரம் முன்வந்து சேருமாறு கேட்டுக்கொண்டார். அங்கே ராமானுஜர் ஆலயத்தின் மாட கோபுரம் ஏறி அதன் உச்சியில் நின்று கொண்டு தன் குரு திருக்கோஷ்டியூர் நம்பி ரகசியமாக அளித்த திவ்ய மந்திரத்தை அனைவரும் கேட்கும்படி உரத்த குரலில் உபதேசித்தார். அதன் பொருளையும் பெருமையையும் சிறப்பையும் விளக்கிச் சொன்னார். அதை கேட்ட பக்தர்கள் மனமகிழ்ந்து பெருமாளையும் பாகவதரையும் சேவித்து தங்களுக்கு வைகுந்த பிராப்தம் உறுதி என்ற நிறைவுடன் சென்றனர். செய்தியறிந்த நம்பி ராமானுஜர் மீது கடும் கோபம் கொண்டார். உடனடியாக தன்னை வந்து பார்க்கும்படி சொல்லி அனுப்பினார். ஸ்ரீ ராமானுஜரும் கூப்பிய கரங்களுடன் திருக்கோஷியூர் நம்பியைச் சென்று சந்தித்தார். அவரை கடும் வார்த்தைகளால் அர்ச்சித்தார் நம்பி. நீ மன்னிக்கத்தகாத குற்றத்தை செய்துவிட்டாய், குருவார்த்தையை மீறியதற்காக நீ நரகம்தான் செல்வாய் என்றார். அதற்கு ஸ்ரீராமானுஜர் பணிவுடன், குருவே, அடியேன் நரகம் செல்வதை பற்றி கவலைப்படவில்லை. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடன் இணையும் ஆயிரம் ஆயிரம் மக்களின் மோட்சமே எனக்கு போதுமானது என்ற பொருளில், எதிஷ்யே ஏக ஏவாகும் நரகே குரு பாதகா சர்வே கச்சந்து பவதாம் கிருபையா பரமம் பதம் என்று சொல்லி குருவின் திருவடியை பணிந்தார். அதை கேட்டு திடுக்கிட்டார் நம்பி. நான் நரகம் சென்றாலும் பரவாயில்லை, ஆயிரக்கணக்கானவர்கள் மோட்ச பிராப்தி அடைவதே எனக்கு மகிழ்ச்சி என்று கூறும் இராமானுஜரது உயர்ந்த உள்ளத்தையும் குணத்தையும் கண்டு வியந்தார். இப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மாவான இவரை என்ன சொல்லி பாராட்டினால் தகும் என்று எண்ணியவர், எம்பெருமானை விட கருணை மிகுந்தவர் என்ற பொருளில், நீரே எம்பெருமானார் என்று சொல்லி அப்படியே அவரை கட்டி கொண்டார். குருவின் மனம் கவர்ந்த உத்தம சீடராக ஸ்ரீரங்கம் திரும்பினார் இராமானுஜர். ஆளவந்தாரின் முக்கிய சீடர்கள் ஒருவரான திருமலை ஆண்டார் என்னும் மாலாதாரரிடமிருந்து திருவாய் மொழியை கற்றுத் தேர்ந்தார். புதிய விளக்கங்களையும் அவரால் அதற்கு சொல்ல முடிந்தது. தொடர்ந்து திருவரங்கப் பெருமாள் அரையரிடமும் கற்றார். ஸ்ரீராமானுஜரின் சீர்திருத்தங்களை பிடிக்காத சிலர் அவர் பிச்சை எடுத்து உண்ணும் உணவில் விஷமிட்டு கொல்ல முயன்றனர். பரந்தாமனின் அருளால் அவர் அதிலிருந்து தப்பினார். இதை அறிந்த திருக்கோஷியூர் நம்பி ஸ்ரீராமானுஜரின் பாதுகாப்பு குறித்து கவலை கொண்டார். பரமபாகவதரான கிழம்பி ஆசானை இராமானுஜரின் மெய்க்காவலராக நியமித்தார். அவரே நீ இராமானுஜருக்கு உணவு தயாரித்து அளிக்க வேண்டும் என்ற முறையை ஏற்படுத்தினார். இராமானுஜர் பிட்சைக்கு வெளியில் செல்வது நின்றது. மாயாவாதத்தில் தேர்ந்த அறிஞரான ஞங்கமூர்த்தியை வாதில் வென்று சீடராக்கிக் கொண்டார். தேவராஜ முனி என்ற தாசிய நாமத்தை அவருக்கு தந்து அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்ற பட்டத்தையும் அளித்தார். சீடரான அனந்தாழ்வானை திருமலைக்கு அனுப்பி அங்கே பெரியதோர் நந்தவனம் உருவாக ஏற்பாடு செய்தார். அதனை காண திருமலைக்கு செல்லும் வழியில் காஞ்சிபுரம் சென்று ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் திருக்கச்சி நம்பிகளையும் தரிசித்து ஆசி பெற்றார். ஆதிசேஷனே திருமலையாக தோற்றமளிக்கிறான் என்பதால் ஆழ்வார்கள் பலரும் அம்மலை மீது ஏறாமல் அடிமலையில் நின்றே சேவிப்பர். இராமானுஜரும் அங்கிருந்தே சேவித்து செல்ல விரும்பினார். ஆனால் நந்தவனத்தை பராமரிக்கும் அனந்தாழ்வானை ஏமாற்ற விரும்பாமல் கால் பாவாமல் கைகளால் தவழ்ந்தே வேங்கடமலை ஏறினார். அவரை பெரிய திருமலை நம்பி வரவேற்றார். வேங்கடமனை தரிசித்து அங்கு சில காலம் இருந்தார். பெரிய திருமலை நம்பியிடம் இராமாயணம் கற்றார். பின்னர் அங்கு திருப்பணி செய்து வந்த கோவிந்த பட்டரை தன்னுடன் அழைத்துச் சென்றார். பெரிய திருமலை நம்பியின் சீடரான அவர் பின்னர் இராமானுஜரியை குருவாக ஏற்றார். ஸ்ரீரங்கத்திற்கு சென்று குருவுடன் சேர்ந்து பல திருப்பணிகளை செய்து வந்தவர் நாளடைவில் காவியுடையும் திரித்தண்டமும் ஏந்தி துறவரம் பூண்டு எம்பார் ஆனார். வியாசனின் பிரம்மசூத்திரங்களையும் திராவிட வேதமான 4000 திவ்ய பிரபந்தத்தையும் முழுமையாக இணைத்த ஒரு நூலை படைக்க இராமானுஜர் உறுதி பூண்டிருந்தார். அதற்காக பிரம்மசூத்திரங்களையும் போதாயனாரின் போதாயன விருத்தி என்ற நூலையும் வாசிக்க விரும்பினார். அவை தென்னகத்தில் எங்கும் கிடைக்கவில்லை. அது காஷ்மீரத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டவர் கூரத்தாழ்வானுடன் புறப்பட்டுச் சென்றார். காஷ்மீர மன்னன் பீடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த மூலச்சூழிகளை பயன்படுத்தி கொள்ள அனுமதி தந்தார். இராமானுஜர் தினந்தோறும் சுவடிகளை வாசித்து வந்தார். ஆனால் அங்கிருந்த அத்வைதிகளுக்கு அது உவப்பானதாக இருக்கவில்லை. அவர்கள் நள்ளிரவில் அந்த சுவடியை கவர்ந்து சென்று விட்டனர். மறுநாள் இதனை அறிந்த இராமானுஜர் மனம் துவண்டார். தான் மேற்கொண்ட பணியை செய்ய இயலாது போகுமோ, குருவுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற இயலாமல் போகுமோ என்று எண்ணி பதைத்தார். அது கண்ட கூரத்தாழ்வார், இதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். நீங்கள் தினந்தோறும் படித்து உறங்கச் சென்றபின் நான் அவற்றை படித்து மனனம் செய்து கொண்டேன். அதனை அப்படியே என்னால் ஒப்பிக்க முடியும். அதனை இங்கேயே செய்ய வேண்டுமா, அல்லது காவிரி இருகரைகளின் இடையே உள்ள ஸ்ரீரங்கம் சென்றபின் செய்யலாமா என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். மனமிழ்ந்த இராமானுஜர், நீரின் பவித்திரம் என்பதை உறுதி செய்தீர் என்று சொல்லி கூரத்தாழ்வானை ஆற தழுவிக்கொண்டார். இருவரும் ஸ்ரீரங்கம் திரும்பினர். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.